لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله بدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم بثلاثة آلاف من الملائكة منزلين بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم بخمسة آلاف من الملائكة مسومين صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த 17 இரவு வரலாற்றிலே மிக முக்கியம் வாய்ந்ததாக நிகழப்பெற்றிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு ஆண்டும் இதேபோன்று எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதிலும் இந்த 17 இரவிலே நடந்த அந்த புனிதமான நிகழ்ச்சி வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்ச்சி உலமாக்களால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் பத்ருடைய போர் நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பின்னால் இஸ்லாத்தினுடைய வலு கொஞ்சம் அதிகமான பின்னால் எதிரிகள் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிப்பதற்காக வேண்டி முயற்சிக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை எதிர்த்து போரிடுமாறு கட்டளையிட்டார். மக்காவில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் போர் செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்பொழுது மிக மிக குறைவானவர்களாக பலம் குறைந்தவர்களாக அவர்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆகவே மக்காவுடைய வாழ்க்கையிலே எதிரிகளை எதிர்த்து போரிட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்படவில்லை. மதீனாவுக்கு சென்ற பின்னால் முஸ்லிம்களின் வலு கொஞ்சம் அதிகமாகியது. எதிரிகளுடைய தொல்லை அதிகமாகிய நேரத்தில் அவர்களை எதிர்த்து போரிட்டு இந்த தீனை காப்பாற்ற வேண்டும், முஸ்லிம்களுக்கு வலு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அதிலே மிக முக்கியமாக முதலாவதாக மிகப்பெரிய போராக இந்த பத்ருடைய போர் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. மதீனாவுக்கு சென்ற பின்னால் 18 மாதங்கள் கழிந்த பின்னால் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ரமலான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே அதே மாதத்திலே 17 இந்த நாளிலே இந்த போருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. இந்த பத்ர் போர் ஏற்பட்டதனுடைய காரணம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் திரும்பவும் நினைவூட்டுவதற்காக வேண்டி அது இங்கே குறிப்பிடப்படுகின்றது. போர் கடமையாக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு படையினரை மக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அதாவது எதிரிகள் இஸ்லாத்தை தாக்குவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் முயற்சிக்கின்றார்கள், என்னென்ன வேலை செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து வருவதற்காக வேண்டி எதிரிகளுடைய கூட்டம் நடமாறக்கூடிய, அவர்கள் திட்டமிடக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிந்து வருவதற்காக வேண்டி ஒரு சிறு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா என்பவருடைய தலைமையில் அந்த படை செல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று அங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதை கண்டு வர வேண்டும், பார்த்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த படையினரை அனுப்புகின்றார்கள். இவர்கள் அங்கே செல்லும் பொழுது எதிரிகளிலே சிலர் அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள். சஹாபாக்களிலே ஒருவர் அந்த எதிரிகளை நோக்கி அம்பை எய்த பொழுது எதிரிகளில் ஒருவராகிய அம்ருல் ஹலரமி என்ற ஒரு மனிதன் மீது அந்த அம்பு தாக்கி அந்த மனிதன் இறந்து விடுகின்றான். இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக செய்யப்பட்ட கொலை, முதல் முதலாக தாக்கப்பட்ட எதிரிகளுடைய நிலை அது. இஸ்லாத்திலே முதன் முதலாக ஏற்பட்டது. இப்பொழுது அந்த எதிரி தாக்கப்பட்டு அவர் இறந்த உடனேயே இது மக்காவாசிகளுக்கு தெரிய வந்த பொழுது முஹம்மது அவருடைய படையினரை ஏவிவிட்டு, அவருடைய தோழர்களை ஏவிவிட்டு, அல்லாஹால ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதத்திலே, போர் செய்வதை ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதத்திலே போரை நிகழ்த்தி விட்டார், எங்களிலே ஒருவரை கொன்று விட்டார் என்பதாக குற்றம் சுமத்தினார்கள். அதாவது ரஜபு மாதத்தினுடைய முதல் திரை அன்று நிகழ்ந்ததாக அவர்கள் அங்கே குறிப்பிட்டார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய கருத்து, அந்த சென்ற சிறு படையினருக்காக அவர்களுடைய கருத்தும் மற்ற சஹாபாக்களுடைய கருத்தும், அது ரஜபுடைய திரை முதல் திரை அல்ல, ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி நாள் என்பதாக சொன்னார்கள். ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி நாள் என்பதாக சஹாபாக்களுடைய வாதம். குரைஷியர்களுடைய வாதம் இல்லை, அது ரஜபுடைய முதல் திரை என்பதாக, இரவே திரை பிறந்து விட்டது என்பதாக அவர்களுடைய வாதம். இல்லை, இன்னும் திரை பிறக்கவில்லை, இன்று இரவுதான் திரை பிறக்கின்றது, அந்த கடைசி நாளில் தான் இந்த திரை நிகழ்ந்திருக்கின்றது என்பதாக அவர்கள் சொல்ல. ஆனால் அல்லாஹாலா பின்னால குரானின் மூலமாக இந்த சஹாபாக்கள் சொன்ன செய்திதான் உறுதி உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தி அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையை அறிவித்து விட்டார். இப்பொழுது அங்கே நடந்த கொலையாகிறது. சஹாபாக்கள் எதேச்சையாக அந்த எதிரிகள் இவர்களை தாக்க வருகின்றார்கள் அல்லது வேறு ஏதேனும் அவர்களால் ஆபத்து ஏற்படும் என்ற காரணத்தால் அந்த அம்பை எய்த நேரத்திலே அவர் குறை செய்யப்பட்டு விட்டார். இப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய குரைஷியர்களுக்கு இந்த கொலை பற்றிய செய்தியாகிறது மிக கடுமையான ஆத்திரத்தை உண்டாக்கியது. நம்முடைய இந்த நாட்டை விட்டு, நம்முடைய ஊரை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் வெளியே சென்ற பின்னாலும் கூட நம்முடைய ஆள்களிலே ஒருவரை கொலை செய்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் எப்படியாவது இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நோக்கத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டினார்கள், ஒரு திட்டம் தீட்டினார்கள் என்ன செய்யலாம் என்பதால். முஸ்லிம்களை எதிர்ப்பதாக இருந்தால் ஒரு வலுவான படை வேண்டும், பொருளாதாரம் அதிகமாக இருக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் ஆயுதங்கள் வாங்க வேண்டும், பிறகு அதன் மூலமாக இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்பதாக முடிவு செய்து, முதலாவதாக பொருளை திரட்டுவதற்காக வேண்டி, போருக்கு பொருளை திரட்டுவதற்காக வேண்டி, அந்த காலத்தில் மக்காவிலிருந்து சிரியா நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுவது பழக்கம். பண்டமாற்று வியாபாரம் அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்தது. மக்காவிலிருந்து சில பண்டங்களை, சில பொருள்களை கொண்டு செல்லுவார்கள், அதை சிரியா நாட்டிலே அதனை விற்பனை செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய இந்த அரபு நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய சில பொருள்களை அங்கிருந்து வாங்கிக் கொண்டு வருவார்கள். பண்டமாற்று வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு பெரும் பொருள்களை தயார் செய்து அதை கொண்டு போய் விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அனைத்தையும், பொருள் அனைத்தையும் இந்த போருக்காக வேண்டி, முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக செலவிடுவது என்ற எண்ணத்தோடு அபு சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு வியாபார கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள். குறைஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை செய்து ஒரு பெரிய வியாபார கூட்டத்தை அனுப்பி வைக்கின்றார்கள் சிரியா ஷாம் நாட்டில். அதற்கு தலைவராக அபு சுஃபியான் சென்றுகின்றார். ஷாம் நாட்டிற்கு சென்ற அவர் அந்த பொருளை விற்பனை செய்து ஒரு பெரும் லாபத்தை திரட்டிக்கொண்டு திரும்ப அவர் வருகின்றார், மக்காவுக்கு வந்து சேர வேண்டும். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி பொருளை தயார் செய்து கொண்டு ஷாமிலிருந்து அபு சுஃபியானுடைய தலைமையிலே அந்த வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதால் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக ஒரு ஆயத்தை அருளச் செய்தான். இன்ன அல்லாஹ வாஅதக்கும் யஹ்தத் தாயிஃபத்தைனி என்பதாக அந்த ஆயத். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரண்டு கூட்டத்தாரில் ஒன்றை வாக்களித்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா ஆயத்தின் மூலமாக செய்தியை அனுப்பினான். இரண்டு நிலைகளிலே இரண்டு கூட்டங்களிலே ஏதேனும் ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியாகும் என்பது அந்த ஆயத்தினுடைய கருத்து. அதாவது இந்த வியாபார கூட்டம் பொருளை திரட்டிக்கொண்டு இங்கே வருகின்றார்கள் மக்காவுக்கு. இந்த பொருளாதாரத்தை முதலாவதாக நசுக்க வேண்டும், பொருளாதாரத்தை அவர்களிடத்திலிருந்து அபகரிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் போர் செய்யக்கூடிய அந்த துணிவாகிறது குறைந்துவிடும் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிலே இரண்டு நபர்களை அனுப்பி இந்த வியாபார கூட்டத்தினர் அவர்கள் வரக்கூடிய வழியிலே எந்த நேரத்திலே எந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள், எங்கே தங்கியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை உளவறிந்து வருவதற்காக இரண்டு சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அந்த இரண்டு பேருடைய வேலை என்னவென்று சொன்னால், இந்த வியாபார கூட்டம் எந்த இடத்திலே வந்து தங்கி இருக்கின்றது, ஏனென்றால் தொடர்ந்து பயணம் செய்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் சேருவது என்பது அந்த காலத்தில் கிடையாது. இப்ப ஷாமிலிருந்து புறப்பட்டா ஷாமிலிருந்து அநேகமா மக்கா நகரம் இருக்கின்றது ஒரு 1200-1300 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 10 இடங்களிலேயாவது அது தங்கித்தான் அவர்கள் வர வேண்டும். தங்கும் இடத்திற்கு பெயர் மன்சில் என்பதாக சொல்லப்படும். பல மன்சில்களிலே அவர்கள் தங்கி தங்கித்தான் அவருடைய பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய முடியும். ஒரேடியாக பிரயாணம் செய்து வர முடியாது, ஏனென்றால் ஒட்டகத்திலே குதிரைகளிலே அல்லது கால்நடையாக அவர்கள் பிரயாணம் செய்வது அந்த காலத்தினுடைய முறை. ஆகவே எந்தெந்த இடத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள், எந்த இடத்திலே மிக அதிகமாக தங்கியிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினால் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையினரை அனுப்பி அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த பொருளாதாரத்தை சிதைக்க முடியும், அந்த பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இஸ்லாத்திற்கு எதிராக அந்த பொருள் பயன்படுத்தப்படுகின்றது என்ற காரணத்தால் பொருளை அபகரிக்க வேண்டும். இது ஒரு நிலை, இது கிடைக்கும் உங்களுக்கு என்று அல்லாஹ்வுத்தாலா வாக்களித்தான். இந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக போருக்கு செல்லக்கூடிய நிலை, அதிலே உங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா வெற்றி வைத்திருவார். ரெண்டு ஒன்று கிடைக்கும் என்று அல்லாஹ்வுத்தாலா வாக்களித்தான். இன்னல்லாஹ வாதக்கும் இரண்டு கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹாலா உங்களுக்கு வாக்களித்து விட்டான் என்று அல்லாஹாலா சொன்னான். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி ரெண்டு பேரும் அனுப்பினாங்க. ஆனா அந்த வியாபார கூட்டம் எந்த இடத்துக்கு எப்ப வந்து சேரும் அப்படிங்கறத சரியாக கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அந்த ரெண்டு பேரும் வந்தவங்க பொதுவாக வழக்கமாக மக்காவாசிகள் ஷாமிலிருந்து வரக்கூடிய அந்த வழியில ஒரு இடத்துல சில மனிதர்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து அந்த இடத்துல தங்கிக் கொள்ளுகின்றார்கள். ஆனா அந்த வழியாக அந்த இடத்திற்கு வருவார்களா இல்லையா என்று இவர்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியாது இந்த ரெண்டு பேருக்கும். ஆனா அந்த இடத்துல இருந்த ஒரு வீட்டிலிருந்து ரெண்டு பெண்மணிகள் பேசிக் கொள்ளுகின்றார்கள். வெளியே இருந்து ஒரு பெண்மணி சொல்லுகின்றார் இன்னொரு பெண்மணி இடத்துல, நீ கடன் வாங்கி அவ்வளவு நாளாச்சு, கடன் வாங்கி அந்த கொடுக்காமலே இருக்கிறே நீ என்று இந்த பெண்மணி அந்த பெண்மணி இடத்துல சொல்ல, காசு வாங்கி கடன் வாங்கி அவ்வளவு நாளாச்சு நீ கொடுக்காமலே இருக்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றா, கொஞ்சம் பொறுத்துக்க, நாளைக்கு இதே இடத்துக்கு அபு சுஃபியானுடைய தலைமையில உள்ள அந்த வியாபார கூட்டம் இங்க வந்து தங்குவாங்க, அவங்களுக்கு நான் ஹிதுமத்துகள் எல்லாம் செய்வேன், அவங்க ஏதாச்சும் காசு கொடுப்பாங்க எனக்கு, அந்த காசு வாங்கி உனக்கு கடன் கொடுத்துறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல இந்த ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வியாபார கூட்டம் இந்த இடத்துக்கு நாளைக்கு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் உளவு அறியக்கூடிய முறை. உடனே இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்புனாங்க ரெண்டு பேரும், இப்படி அந்த கூட்டம் இங்க வருது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த பொருளை அபகரிக்கிறதுக்காக. இந்த ரெண்டு பேரும் வந்து உளவறிந்து இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சு போச்சு.
அவர் என்ன சாம்ல இருந்து இங்க வரல, இதுக்கு முதல்ல அவருக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. அந்த செய்தி தெரிந்த உடனே அபூ சுஃபியான் என்ன பண்ணாரு, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் நம்மை தாக்குவதற்காண்டி தயாராக இருக்கின்றார்கள், வழிப்பறி செய்யவிருக்கின்றார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சு, அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குதிரைகளை வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஆளை, 20 மிஸ்கால் சுமார் 87 கிராம் தங்கம் அவருக்கு கூலியாக பேசி, வேகமாக நீ மக்காவுக்கு போய் அபூஜஹல்கிட்ட சொல்லி, தலைவர்கள்ட்ட சொல்லி, ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு நீ வரணும். ஏன்னா அந்த முஸ்லிம்கள் நம்மை தாக்குவதற்காக நம்ம அவங்களை தாக்கணும், அதுக்காக ஒரு படையை திரட்டி கொண்டு நீ வர வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு ஆளை அனுப்பினாரு அபூ சுஃபியான். அந்த ஆள் வேகமா போறார், குதிரையில போறார் மக்காவுக்கு. ஆனா அபூ சுஃபியான் எந்த இடத்திலும் சொல்லிவிட்டாரோ அந்த இடத்துல தங்கி இருக்கல. அவர் என்ன பண்ணாரு, வேறு வழி ஏதாவது இருக்குதா, நம்ம வழக்கமாக போகக்கூடிய வழியை பாதையை விட்டு வேறு பாதையின் மூலமாக மக்காவுக்கு செல்லலாம் என்பதாக நினைத்து செங்கடல் ஓரமாக அப்படியே வந்து அவர் கிட்டத்தட்ட மக்காவுக்கு வந்துட்டார். இந்த குதிரை வீரன் போய் மக்காவில் அபூஜஹல்ட்ட சொல்லி படையை திரட்டி கொண்டு வருவதற்கு முன்னதாகவே இவர் கிட்ட மக்காவுக்கு அருகில வந்துட்டார். எந்த வழியாக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்களோ சஹாபாக்கள்லாம் அந்த வழியா வரல, சஹாபாக்கள்லாம் ஏமாந்து போயிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க. மறுநாள் வரல, அதனால திரும்ப போயிட்டாங்க. இப்ப அபூ சுஃபியான் தந்திரமாக வேறு வழியை தேர்ந்தெடுத்து மக்காவு கிட்ட போயிட்டார். இதுக்கடையில் அந்த குதிரை வீரன் போய் சொன்ன உடனே அபூஜஹல் அப்படியா செய்து உடனே புறப்படுங்க என்பதாக சொல்லி மக்காவாசிகள் பலரை தயார் செய்து கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை தயார் செய்து கொண்டு பலவிதமான ஆயுதங்களோடு அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். அபூஜஹல் வர்றான். அபூஜஹல் கொஞ்ச தூரம் மக்காவை விட்டு வெளியே வந்தவுடனே அபூ சுஃபியானை சந்தித்துக் கொள்ளுகின்றார். அபூ சுஃபியான் கடலோரத்தில் வந்து அப்படியே வந்துடுறார். அபூ ஜஹலும் அங்கே சந்தித்துக் கொள்ளுகிறார். அப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல இல்ல, முகமதுடைய ஆளுகள்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம், அதனால நம்ம ஊருக்கு போகலாம், மக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. அபூஜஹல் சொன்னா, இல்ல இல்ல, மக்காவுக்கு நான் திரும்பி வர முடியாது, போருக்காக வேண்டி புறப்பட்டு வந்துட்டான், போர் செய்துதான் ஆகணும், ஆயுதங்களோடு வந்துவிட்டோம், திரும்ப நம்ம போனா அது நமக்கு கேவலம், அதனால போர் செய்துதான் ஆகணும். போர் செய்யறதுனா யார்கிட்ட போய் செய்யறது, அவங்க போயிட்டாங்க, நம்ம தப்பிச்சு வந்துட்டோம், இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, ஆகல, திரும்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல, நம்ம போர் செஞ்சுதான். கடைசியில் அபூ சுஃபியானுக்கும் அபூஜஹலுக்கும் வாக்குவாதம் நடந்து அபூஜஹல் கடைசியில சொன்னார், குறைஞ்ச அளவுக்கு நாம் பத்ரி என்ற இடத்துக்காவது போய், அது அந்த நேரம் இருக்குது, பத்ரி என்பது ஒரு சந்தை, அது வருஷத்துக்கு ஒரு தடவை கூடக்கூடிய ஒரு பெரிய சந்தை, திருவிழா நடக்கக்கூடிய ஒரு இடம், மக்காவில் மதிய மக்காவிலிருந்து சுமார் ஒரு 400 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கு, 375 கிலோமீட்டர், மதீனாவிலிருந்து ஒரு 80-100 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்குது அந்த பத்ரிங்கிற இடம். அந்த இடத்துக்கு போய் நம்ம வழக்கமாக கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்தையாவது நிறைவேற்றி விட்டு வர வேண்டும், சும்மா வெறுமனை இப்படி திரும்பி மக்காவுக்கு போயிடக்கூடாது என்பதாக சொல்லி அபூஜஹல் சொன்ன உடனே, சரி அபூ சுஃபியான் ஒத்துக்கிட்டார். அங்கிருந்து திரும்பி அப்படியே பத்ருக்கு போறாங்க. பத்ருக்கு போகும் இவர்கள் எல்லாம் படையோடு ஆயுதங்களோடு போர்க்கருவிகளோடு இவர்கள் வருகின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சாங்க. வியாபார கூட்டம் தப்பிச்சு போயிடுச்சு, மக்காவிலிருந்து ஒரு பெரும் படையோடு 1000 பேரோடு அங்க பத்ருக்கு வர்றாங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட உடனே, இவர்கள் போருக்கும் நம்மிடத்தில் தயாராகி விடுவார்கள், நாம் அவர்களை எதிர்த்து கட்டாயமாக தற்காப்புக்காக வேண்டி போர் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. ஏனால அல்லாஹ் தஆலாவும் சொல்லிட்டான், இன் அல்லாஹ் வாதக்கும் ரெண்டுல ஒன்று, ரெண்டு கூட்டங்களில் ஒன்றை உமக்கு நாம் வெற்றியாக்கி தருகின்றோம் என்பதால். இப்ப அந்த வியாபார கூட்டம் போயிடுச்சு, அது கையை விட்டு போயிடுச்சு. அடுத்ததாக இந்த போர் செய்யக்கூடிய அமைப்பில இவங்க வர்றதுனால இவர்களிடத்தில் போர் செய்யும்போது வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹால கொடுத்திருக்கான், அதனால போருக்கு போலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். இந்த மாதிரி அபூஜஹல், அபூ சுஃபியான் போன்ற தலைவர்கள் எல்லாம் கூடி போருக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்தார்கள் சஹாபாக்களிடத்தில். மதீனாவாசிகளிலே சவதிபுன் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அந்த மதீனா அன்சாரிகளிலே அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தவர்கள். மக்காவில எப்படி சஹாபாக்களுக்கு மிக முக்கியமானவர்களாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைந்திருக்கின்றார்களோ அதே போன்று மதீனாவாசிகளிலே சவதிபுன் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள். முதலாவதாக அந்த தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பில் அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுகின்றார், ஆமன்னாபிக்க சத்தக்கனாக்க, யார் சொல்லல்லா, உங்களை நாங்கள் மக்காவிலே வைத்தே உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவருடைய தூதர் என்பதாக நாங்கள் ஈமான் கொண்டோம். உங்களுடைய ரிசாலத்தை, தூதுவத்தை நாங்கள் உண்மைப்படுத்தினோம். நாங்கள் எல்லாம் உங்களோடவே இருக்கின்றோம் எப்பொழுதுமே. வல்லதி வல்லதி பாசகமில் ஹக்கு, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய, நபியாக அனுப்பிய அந்த ஒருவனின் மீது ஆணையாக, லவிஸ்தாரத்தபினாகாதல் பஹலகுல்லாஹு, நாங்கள் பின்வாங்கி ஓடிவிட மாட்டோம். இதோ தெரியக்கூடிய இந்த கடலிலே நீங்கள் துதித்து விடுங்கள், கடலிலே நீங்கள் மூழ்கி விடுங்கள் என்பதாக எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டாலும் நாங்கள் அப்படியே மூழ்கி விடுவோம். எங்களிலே யாருமே அதை மறுத்து பின்வாங்கி செல்லக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டோம் என்பதாக சொல்லி, நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அதை அப்படியே நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் என்பதாக சாது மாதிரி அல்லாஹாலா அவர்கள் அன்சாரிகளின் சார்பாக அந்த விஷயத்தை சொல்லினார்கள். ஏன்னா அன்சாரிகளுக்கு அவர்கள் தலைவர், அவர் என்ன சொல்லுகின்றார்கள் அன்சாரிகள் கேட்பார். அதாவது போருக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் புறப்படுங்கள், நான் உங்களோடு வருகின்றோம் என்பதாக அவர் கருத்து தெரிவித்தார். இன்னும் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கவுமிடத்தில் போருக்கு புறப்படுங்கள் என்பதாக சொல்லிய நேரத்தில், அதாவது மிகப்பெரிய வீரர்களாக பம்புக்காரர்களாக ஒரு கூட்டத்தினர் ஜப்பாரியீன் என்பதாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் போரிடுமாறு அல்லாஹத்தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட நேரத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கவுமுகளிடத்தில் சொன்னார்கள், தங்களுடைய சஹாபாக்களிடத்தில் போரிட வேண்டும் என்பதாக. அப்பொழுது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள் சொன்னார்கள், மூசாவே நாங்க அந்த ஜனங்களோடு போய் போரிட முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப பராக்கிரம் மிக்கவர்கள், மிக பலசாலிகளாக இருக்கின்றார்கள், நாங்கெல்லாம் போனா எங்களை நசிக்கப்படுவாங்க, அதனால நாங்க ஊருக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறோம், மூசாவே நீங்களும் உங்க அல்லாஹ் போய் போரிட்டு வாருங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அதை சொல்லி காட்டுகின்றார், அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய கவுமுகள் எப்படி சொன்னார்களோ அது மாதிரி யார ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் எதை கட்டளையிடுகின்றீர்களோ அந்த கட்டளையை தாங்கி நாங்கள் உங்களோடு சேர்ந்து போரிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக சொல்லிய பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, யார் யார் போருக்கு புறப்படுகின்றீர்களோ எல்லோரும் வாருங்கள் என்றார் சொன்னார். அப்போ ஆரம்ப காலகட்டம் அது, ஹிஜ்ரி 2வது வருஷம், ஹிஜ்ரி 2வது ஆண்டு, அதாவது மதீனாவுக்கு சென்ற பின்னால 18வது மாதம் அது, மதீனாவுக்கு சென்ற பின்னால் 2வது ஆண்டு. ஒரு சில நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றார்கள், அப்பொழுது ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கூட இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய பல சஹாபாக்கள், ஏராளமான சஹாபாக்கள் தயாரானார்கள். அதாவது இருந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே எல்லோரையும் அழைத்து வந்து வரிசையாக நிறுத்தி வைத்து யார் யார் போருக்கு செல்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை பரிசீலனை செய்தார்கள். அதில் சில பேர் பலவீனமானவர்கள் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் நீங்க போருக்கு வேணான்னு சொன்னாங்க. பல சிறுவர்கள் அதில் இருந்தாங்க, 10 வயசு 12 வயசு சிறுவர்கள் எல்லாம் வந்தாங்க. 14 வயசு சிறுவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து தள்ளுபடி செய்தார், அந்த சிறுவர்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இப்படி யார் யார் போருக்கு வர வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுத்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மொத்தம் 313 நபர்கள் அவர்கள் இருந்தார்கள். அன்சாரிகளிலே 207 பேர், முஹாஜிரீன்கள் மக்காவாசி மக்காவை சேர்ந்தவர்களே 106 பேர், முஹாஜிரீன்கள் 106, அன்சாரிகள் 207. ஆக 313 நபர்கள் இருந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. சொல்லுகின்றார்கள், இது தாலூத் என்ற மன்னனுடைய படையின் எண்ணிக்கை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஜாலூத் என்று ஒரு கொடுங்கோலன் இருந்தான், அவன் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக அந்த மக்களை அழித்துக் கொண்டிருந்தான், செயல்பட்டுக் கொண்டிருந்தான். அந்த ஜாலூத் என்ற மன்னனை எதிர்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா தாலூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிமான இஸ்லாத்தைச் சேர்ந்த ஒரு மன்னனை அல்லாஹ் தஆலா அங்கே நியமனம் செய்தான். அந்த தாலூத் என்ற மன்னனோடு சேர்ந்து முஸ்லிம்கள் அந்த ஜாலூத் என்ற மன்னனிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி சென்றார்கள். அப்படி சென்ற அந்த படையினர் இருக்கின்றார்களே அவர்கள் 313 அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அந்த தாலூத் என்ற இஸ்லாமிய அந்த மன்னரோடு சேர்ந்து படையிலே சென்றவர்கள் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதிலே இருந்தார்கள். அந்த ஜாலூத் என்ற அந்த கொடுங்கோன்மையான மிகப்பெரிய பராக்கிரம் வாய்ந்த புஜபல பராக்கிரம் மிக்க அந்த அரசனை கொண்டவர்களும் கூட அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மிக சிறுவராக மிக குள்ளமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத்தை கொன்றார்கள் என்பதாக அந்த போரிலே நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் 313 நபர்கள் இருந்தார்கள். அந்த 313 நபர்கள் தான் மிகப்பெரிய பராக்கிரம் மிக்க அந்த படையினரை வென்றார்கள் என்று சரித்திரம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணிக்கையை பார்த்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து, இது தாலூத் என்ற அரசருடன் சென்ற அந்த இஸ்லாமிய படையினுடைய எண்ணிக்கை என்பதாக சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார். அல்லாஹ் தஆலா வெற்றிக்கு அறிகுறியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகின்றார். பொதுவாக ஒரு நல்ல சகுனம், மார்க்கத்தில் சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது, ஜோசியம் பார்ப்பது குறி பார்ப்பது அப்படியும் கிடையாது. நற்சகுனம் என்பது ஒன்று உண்டு. நம்மளால பல தடவை சொல்லியிருக்கிறேன், நற்சகுனம் என்பது ஒன்று உண்டு. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு நல்ல மனிதர் முன்னாலே தென்படுகின்றார், அல்ல நல்ல வார்த்தை நம்முடைய காதிலே விழுகின்றது, நல்ல பார்வை, நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால், நம்ம போகக்கூடிய காரியம், செய்யக்கூடிய காரியம் அது வெற்றியடையும் என்பதற்கு அது அறிகுறி, அது நற்சகுனம் என்பதாக சொல்லப்படும். துர்க்குறி என்பது மார்க்கத்திலே கிடையாது, நற்குறி என்பது நற்சகுனம் என்பது மார்க்கத்திலே உண்டு. அது நான் சொல்லியிருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் ஒரு தேவையை முன்னிட்டு வெளியே போறார். இப்ப உதாரணமா ஒரு நோய் அவருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே வர்றாருன்னு வச்சுங்க, வெளியே வர்றார். வரும்பொழுது ஒருத்தர் இன்னொரு ஆளை கூப்பிடுறார், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை யாரோ ஒருத்தர் கூப்பிடுறார், ஏ சலீம் அப்படின்னு கூப்பிடுறாருன்னு வச்சுங்க. சலீம்னு அவர் கூப்பிடுறார், சலீம்னா சலாமத்தானவன், சுகமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவர் ஆஸ்பத்திரிக்காக வேண்டி போறார் அப்படின்னு சொன்னா, அந்த சலீம் என்ற வார்த்தை காதில் விழிக்க விட்டு வெளியே வந்தவுடனே அந்த வார்த்தை காதில் விழுவதே ஒரு நச்சகுணம். இவருக்கு இவர் போகக்கூடிய வேலை இருக்கின்றது அது சலாமத்தாக ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். வியாபாரத்துக்காக வேண்டி, கடையை திறக்கிறதுக்காக வேண்டி, அல்லது வேறு ஒரு கொள்முதல் செய்வதற்காக வேண்டி, அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி போறார். அப்படி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில், அல்லது கடையை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில், எப்ப முதல்ல புறப்படுறாரோ அந்த நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி சலீம்ங்கிற வார்த்தையோ அல்லது ரபாக அப்படிங்கிற வார்த்தையோ, இந்த லாபம் தரக்கூடிய அல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை ஒருவர் சொல்லுகின்றார், இவர் காதிலே விழுகின்றது என்று சொன்னால், இவர் போகக்கூடிய அந்த தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட வேலை எளிதாக முடிந்துவிடும், லாபமாக முடிந்துவிடும் என்பதாக பொருளாகும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 313 நபர்களை பார்த்த உடனேயே இப்படி ஒரு நற்குறி அங்கே தென்படுகின்றது என்பதற்காக மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். பத்ர் என்ற இடத்திலே இந்த எதிரிகள் தங்கி இருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க ஆயுதங்களோடு இஸ்லாத்தை, முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது, நம்ம அவங்க முஸ்லிம்கள் எல்லாம் சும்மா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த படையை திரட்டிக்கொண்டு மதீனாவுக்கு அவர்கள் வந்துவிடக்கூடும், அல்லது முஸ்லிம்கள் எல்லாம் கோழைகள் என்பதாக நினைத்து விடக்கூடும், முஸ்லிம்களை நாங்கள் நாம் அழித்து விடுவதற்கு மிக எளிதான வழி உண்டாகிவிட்டது என்ற ஒரு சூழ்நிலை அவர்களிடத்தில் ஏற்பட்டுவிடும். அதனால் நம்முடைய பலத்தை, நம்முடைய மனோபாவத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். எதிரிகள் நம்மை பற்றி பயப்பட வேண்டும், எதிரிகள் நம்மை கொண்டு பயப்படுகின்றார்கள், பயப்படக்கூடிய ஒரு அம்சத்தை நாம் உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகின்றான், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எதிரிகளை தாக்குவதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று. அந்த காலகட்டத்தில் எதிரிகள் எப்பொழுது நாம் இஸ்லாத்தை அழிக்க முடியும் என்பதாக கங்கணம் கட்டி எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதனால எல்லா நேரங்களிலும் எதிரிகளை தாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மின் கொவ்வத்தின் மமிர் ரிபாத்தில் ஹைரி, பலவிதமான சக்திகளை நீங்கள் தயார் செய்து, பலம் மிக்க ஒரு ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு, அதே மாதிரி குதிரை படையை நீங்கள் தயார் செய்து கொண்டு, எல்லா நேரங்களிலும் நீங்கள் தயார் நிலையில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரை நோக்கி வருகின்றார்கள்.
முஸ்லிம்கள் 313 நபர்கள், ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஒட்டகங்கள், அவர்களுக்கு தேவையான உணவுக்கும் சவாரி செய்வதற்கும் தேவையான ஒட்டகங்கள் 70 ஒட்டகங்கள் மட்டும் இருந்தன. இந்த 313 நபர்களுக்கும் சேர்ந்த 5 குதிரைகள் மட்டும் இருந்தன. சில இடத்தில் சரியான ஆயுதங்களும் கூட கிடையாது, அம்பு வாள் போன்ற ஆயுதங்களும் கூட பரிபூர்ணமாக இல்லை. மிக குறைந்த அளவு ஆயுதங்கள் மட்டுமே அவர்களிடத்தில் இருந்தன. போருக்கு செல்லும் பொழுது பொதுவாக ஒரு வழக்கம் எல்லா போர்களிலும் நடக்கும், இப்பொழுதும் உண்டு, கொடியை ஏந்தி செல்லுவது, அந்தந்த நாட்டுடைய அந்தந்த சமுதாயத்துடைய கொடியை ஏந்தி செல்லுவது. இந்த பத்ரு போருக்கு புறப்படக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கொடிகளை தயார் செய்தார்கள். அந்த கொடியை ஒரு வீரர் பிடித்திருப்பார், எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அந்த கொடி கீழே விழுந்து விடக்கூடாது, அந்த கொடியை அவர் பத்திரமாக பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் பிடிக்க முடியவில்லை என்றால் அடுத்த வருடத்தில் அதை கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு கொடியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். இன்னொரு கொடியை அன்சாரி சஹாபி ஒருவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது 313 நபர்களை கொண்ட அந்த படையினர் புறப்படுவதற்கு தயாரானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரு அலா பரக்கத்தில்லாஹி வஅபுஷிரு என்று வாழ்த்து கூறி அவர்களை வழிநடத்தி சென்றார்கள். அல்லாஹுடைய பரக்கத்தின் வழியிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள், நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றாக சொன்னார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே இந்த பத்ர் என்ற இடத்திற்கு வந்து பார்த்த பொழுது இவர்கள் தங்குவதற்கு கூடாரம் அடிப்பதற்கு சரியான இடம் கிடைக்கவில்லை. வசதியான பள்ளத்தாக்கான இடத்திலே, மணல் பாங்கான இடத்திலே, தண்ணீர் நிறைந்த இடத்திலே அந்த காபிர்கள் குறைசியர்கள் தங்கிக் கொண்டார்கள்.
அதாவது பத்ர் என்பது ஒரு பெரிய மலை, அது மலைப்பகுதி, அது சமவெளி அல்ல, மலையாயிருக்கும், ரெண்டு பக்கம் மலை, நடுவில் அந்த மலைக்கு நடுவில் ஒரு சமவெளி கொஞ்சம் இருக்குது, இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை, ரெண்டு மலைக்கு இடையில ஒரு கனவா இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் சமமான இடம் உள்ளது. அந்த சமமான இடத்துல வந்து இவர்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய இடம், சமத்துவமாக இருக்க சமமாக இருக்கக்கூடிய இடம், மணல் பாங்கான இடம், அதாவது கல் கரண்டுகள் இல்லாத இடம், இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த எதிரிகள் அங்கே தங்கிக் கொண்டார்கள், தங்களுடைய கூடாரங்களை அமைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் வர்றாங்க, அதாவது மறுநாள் இப்ப நாளைக்கு காலையில் 17 அன்னைக்கு காலையில சண்டை தொடங்கும், இன்னைக்கு 16 அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வர்றாங்க. அதுக்கு முதல்ல 16 அன்னைக்கு காலையிலோ அல்லது 15வது நாளோ அந்த எதிரிகள் அங்கே வந்து தங்கிக் கொண்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்த பொழுது இவர்கள் வசதியாக கூடாரம் அடித்து தங்குவதற்குள்ள இடமே கிடையாது. அந்த இடத்துல எதிரிகள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்பக்கமும் மலை முன்பக்கம் மலை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிக்கு முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில சஹாபாக்களை கொண்டு போய் அந்த பாளையத்தை அந்த படையினரை இறக்கி அவர்கள் அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எப்படி கூடாரம் அடிக்க முடியுமோ அந்த இடத்துல கூடாரத்தில் தங்கி கொண்டார்கள். இப்ப ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்க்கலாம், மினாவுக்கு போனீங்கன்னு சொன்னா மினாவில் இந்த மலை மேல கூடாரங்களை அடிச்சு அடிச்சு அங்கங்க தங்கியிருப்பாங்க பார்க்கலாம். சாதாரணமாக மற்ற மனிதர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி டென்ட்கள் வரிசையாக இருக்கும். அது அல்லாம அந்த அந்த நாட்டு மக்கள் அங்கே வரக்கூடியவர்கள் அந்த புறையற்ற அன்னைக்கு வந்து மக்கால மதினால மினாவில தங்கக்கூடிய நேரத்தில் மேல அந்த கூடாரங்கள் அடிச்சு தங்கியிருப்பாங்க மலை தெரிவுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய படையினரும் அங்கே கூடாரங்களை அடித்து தங்கிக் கொண்டார்கள். தண்ணீர் வசதி இல்ல, எந்த விதமான வசதி இல்ல, ஒரு சமவெளியான இடம் கிடையாது, படுக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ சமைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே சிரமமான இல்லை, தண்ணீரும் இல்ல. இந்த நிலையில அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அங்கே நடத்தி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய ஆயத்துகளிலே இந்த விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். அந்த ஆயத்தெல்லாம் சொல்லி சொல்லி விளக்கங்கன்னா ரொம்ப நேரமாகும், ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். அதனால சுருக்கமாக ஒவ்வொரு வருஷம் சொல்லப்பட்ட விஷயம் தான் இது, திரும்ப நினைவூட்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சஹாபாக்கள் அன்று இரவு அவர்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கனவை காட்டுகின்றான். அதாவது எதிரிகள் குறைவாகவும் இவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, எதிரிகள் குறைவாகவும் இவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹால கனவிலே காட்டுகின்றான். அதே போன்று எதிரிகளுக்கு காட்டுகின்றான் அல்லாஹால முஸ்லிம்கள் இவர்களைப் போன்று 2 மடங்கு இருக்கின்றார்கள் என்ற ஒரு தோற்றத்தை கனவிலே அல்லாஹால காட்டுகின்றான். குர்ஆனில் அல்லாஹால அதனை சொல்லி காட்டுகின்றான். இவங்க 313 பேர், அவங்க இதுபோல 3 மடங்கு 1000 பேர், ஆனா 1000 பேர் அவர்களை சிலர் கனவு கண்டது எப்படி இருந்தது என்று சொன்னால், நம்மை போன்று 2 மடங்கு சஹாபாக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அல்லாஹ் தஆலா தோற்றத்தை உருவாக்கினான் கனவின் மூலமாக. அந்த கனவிலேயே இவங்களுக்கு ஒரு பீதி ஏற்பட்டு போச்சு. அது மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள் தண்ணீர் இல்லையே என்பதால். இருந்த தண்ணீர் கொஞ்சம், அதை கொண்டு வந்த நேரத்தில் கோவலு செய்யறதுக்கு மற்ற தேவைகளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அன்று இரவு அல்லாஹ் தஆலா ஒரு மழையை பெய்ய செய்தார். நாளைக்கு போர் நடக்க போது இன்னைக்கு மழை ராத்திரியில. அந்த மழை பெய்த உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே தங்களுக்கு தேவையான தண்ணீர் அனைத்தையும் தோல் பைகளிலே நிரப்பி பிடித்து வைத்துக் கொண்டார்கள். மழை பெய்ததின் காரணமாக அவர்களுக்கு ஒரு உடலுக்கும் அவர்கள் போரிடுவதற்கும் உள்ள ஒரு வசதியான நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏன்னா இவங்க மேட்டுப் பகுதியில் தங்கியிருந்ததுனால, மலைப்பகுதியில் தங்கியிருந்ததுனால தண்ணீர் எல்லாம் விழுந்து இவர்களுக்கு தேவையான தண்ணீரை மட்டும் பிடித்துக் கொண்டார். மீதி தண்ணி எல்லாம் ஓடி வந்து கீழே பள்ளத்தாக்கு வந்துடுச்சு. அந்த பள்ளத்தாக்கு தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க இந்த எதிரிகள். இவர்கள் எதிரிகள் தங்கியிருக்கக்கூடிய இடம் இருக்கதே மணல் பாங்கான இடம், மணல் மண் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். இந்த மழை அதிகமாக பெய்த உடனே அந்த மணல் பாங்கான இடம் எல்லாம் சேறு சகதியா போயிடுச்சு. அவங்களுடைய குதிரைகள், ஒட்டகங்கள், இந்த மனிதர்கள் எல்லாம் நடந்து நடந்து என்ன சேராய் போயிடுச்சு. அவருடைய கால்களை தாங்க பூமியில பதிச்சு நிக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட இல்லை அவங்களுக்கு. எப்படி எதை நினைத்து அவர்கள் அந்த சமவெளியில தங்கியிருந்தார்களோ அதுக்கு நேர்மாறான நிலை. சஹாபாக்கள் எவ்வளவு கவலையோடு தங்கியிருந்தார்களோ அதற்கு நேர்மாறான நிலையில் அல்லாஹால அந்த இடத்தை அமைத்து வைத்து விட்டான். அவர்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்கினான். அதை அல்லாஹால குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சரி, இப்ப மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து அல்லாஹால அவர்கள் துஆ கேட்டார்கள். அல்லாஹால வாக்களித்திருக்கின்றான், ரெண்டுல ஒன்னு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று போயிடுச்சு, அந்த வியாபார கூட்டம் முடிஞ்சு போச்சு. இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த போர்ல வெற்றி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் என்று அல்லாஹால சொல்லுகின்றான். இருந்தாலும் அல்லாஹால சொன்னாலும் கூட மனிதன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, அல்லாஹாலாவுடைய அருளின் மீது ஆதரவு வைத்து அல்லாஹாலாவுடைய தண்டனையை பயப்படக்கூடியவனாக இருக்கும். நல்ல அமல்களை செய்தால், ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹால சொல்லுகின்றான். ஒருத்தர் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருத்தர் ஈமான் கொண்டார், நல்ல அமல்களை செய்து வருகின்றார். எந்த கட்ட அமலையும் செய்தார் செய்யல, நல்ல அமலை செய்து வருகிறார். நான் ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சிட்டேன், கண்டிப்பா எனக்கு அல்லாஹால சொர்க்கம் தான் கொடுப்பான், நான் வேற எந்த எதுவுமே கிடையாது எனக்கு, நான் நரகத்துக்கே போக மாட்டேன் என்று சொல்லி அந்த தைரியத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒரு மூமினான மனிதனிடத்தில் வரக்கூடாது. அல்லாஹால விரும்பினால் நரகத்தை கூட கொடுத்திருக்கும். இவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தால் சொர்க்கம் உண்டு என்று சொன்னால் அல்லாஹால விரும்பினால்தான் கொடுப்பான். அல்லாஹ் விரும்பாவிட்டால், அல்லாஹ் நாடாவிட்டால், அல்லாஹுக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னால் அது கொடுக்க முடியாது. ஏன்னா அவனை யாரும் கேட்கவும் முடியாது. நான் நல்ல அமல் செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தேனே நீ ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹாலத்தில் யாரும் கேஸ் போட முடியாது, அல்லாஹாலத்தில் வாதாட முடியாது. அல்லாஹிடத்தில் பொதுவாக வாதாட்டம், அதாவது எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுவே அந்த மனிதனுக்கு கேடு, அதுவே அந்த மனிதனுக்கு கேட்டை உண்டாக்கிவிடும், தவற அதாவது அவனுக்கு தண்டனையை உருவாக்கிவிடும். அல்லாஹாலத்தில் மனிதன் பணிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதுவுமே செய்ய முடியும், என்னை எப்படி வேண்டுமானாலும் செய்வான் என்ற எண்ணம் உடையவராக ஒரு மூமின் இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹால சொன்ன வாசகம் கருத்து முன்னாள் பலவரை சொல்லியிருக்கிறேன். அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹால சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், சொர்க்கம் வாஜிப் என்பதாக நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரிலும், நபிமார்களை தவிர நபிமார்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரிலும் முதன்மை வகிக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கவுமுகள்ல மட்டும், இந்த உம்மத்தினர் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிமார்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மனிதர்களிலே மிக உயர்வானவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, கியாமத்தினால அல்லாஹால நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் கூட, நான் சொர்க்கத்துக்குள்ளே ஒரு சொர்க்கத்துடைய வாசல், அந்த வாசலுக்குள்ளே ஒரு காலை எடுத்து வைத்து விட்டேன், இன்னொரு காலை எடுத்து வைத்து உள்ளே போக வேண்டும், அந்த நேரத்திலும் கூட அல்லாஹாலாவுடைய சூழ்ச்சியை நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு காலை எடுத்து வைத்து, ஒரு காலை உள்ளே எடுத்து வைத்து இன்னொரு கால் வெளியே இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அபூபக்கரை வெளியே வா அப்படின்னு சொல்றது அல்லாஹ்வுக்கு அதிகாரம். யார் சொல்றார், மனிதர்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹால குர்ஆனில் பல இடங்களில் அவர்களை போற்றுகின்றான், பாராட்டுகின்றான். அவர்களுடைய பயமே அப்படி என்று சொன்னால் மற்றவங்களா எப்படி இருக்கணும், அதனால் அல்லாஹு தாலாவுடைய முடிவை அல்லாஹு தாலாவிடத்தில் தைரியம் கொண்டு விடக்கூடாது அந்த மனிதர். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்ல வர்றான். போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வாக்களித்திருக்க இன்னல்லாஹ் வாடக்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களித்து விட்டான் என்று சொல்லுகின்றார். அப்படி இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அல்லாஹு தாலாவிடத்தில் கெஞ்சி கேட்கின்றார்கள், கெஞ்சி கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூடாரம் தயார் செய்யப்பட்டது. அந்த கூடாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அந்த கூடாரத்திற்கு காப்பாளராக வாயு காப்பாளராக அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்று நிற்கின்றார்கள். கடுமையான எதிரியுடைய சூழ்நிலை அது. சஹாபாக்கள் பலரும் கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். சரி, ராத்திரி ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வரலாம் என்பதாக சொல்லி நான் அங்கே சென்றேன். அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த கூடாரத்துக்கு அருகிலே சென்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருந்து கொண்டு யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்து அவரிடத்தில் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் என்னுடைய சஹாபாக்கள், உன்னுடைய உம்மத்துகளே, உன்னுடைய அடியார்களே, இந்த சிறிய கூட்டத்தினர் இன்று இவர்களை நீ தோல்வியுறச் செய்துவிட்டால் இனிமேல் இஸ்லாம் என்பதே இருக்க முடியாது. உன்னை வணங்குவதற்கும் ஆள் இருக்கார், ஆள் இருக்க மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு எப்படியாவது நீ வெற்றியை கொடு என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்தில் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அழுது கொண்டிருக்கின்றார்கள். சஜிதாவில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா வாக்களித்திருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கெஞ்சுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆ அந்த போரிலே வெற்றியை தந்தது என்பது கருத்தாகும். சரி, இந்த குரைஷியர்கள், குரைஷியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சரியா தெரியல. சஹாபாக்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கு, நிறைய கூடாரங்கள் இருக்குது. சஹாபாக்கள் மிக குறைந்த, அதாவது 313 நபர்கள், அவர்களிடத்துல 70 ஒட்டகங்கள் மட்டும் இருந்தன, ஒரு 5 குதிரை மட்டும் இருந்துச்சு. சில பேர் இடத்துலதான் சரியான வாள் ஆயுதங்களும் கூட சில பேர் இடத்துலதான் இருந்தது, பல பேர் இடத்துல சரியான ஆயுதங்களும் கூட கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் போருக்கு வந்திருக்கிறாங்க. அது நோன்பு வைத்துக் கொண்டிருக்க முதல் நோன்பு, முதல் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் மாதம் 16வது நாள் அன்று நோன்பு வைத்திருக்கின்றார்கள். 17வது நாளிலே அவர்கள் போரிட வேண்டும், அதற்காக வந்திருக்கின்றார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு போருக்காக வேண்டி புறப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த எதிரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ தெரியலையே என்பதாக சொல்லி அவர்களுக்கு ஒரு கவலை. இந்த நேரத்தில் அந்த எதிரி படையிலிருந்து ஒரு மனிதன், குரைஷியர்களிலிருந்து ஒரு மனிதன், முஸ்லீம்களை உளவு பார்ப்பதற்காக அங்க வந்தான். இதை முஸ்லீம்கள் தான் சேர்ந்து அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சு உன்னுடைய படையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உன் கூட்டத்தில் அப்படின்னு கேட்கிறாங்க. எதிரி படையிலிருந்து உளவு பார்ப்பதற்காக முஸ்லீம்கள் இடத்துல வந்து மாட்டிக்கொண்டாந்தால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவன் சொல்ல மறுத்துட்டான். அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது சொல்ற பெரிய குற்றம், ராஜ துரோகம் சொல்லப்படும். அதனால சொல்ல மறுக்கிறான். அவனை பிடிச்சு பல விதமா நிர்பந்தம் பண்ணி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் பலரும் அந்த மனிதனை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்தாங்க, என்ன இங்க கூட்டம் அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்ல எதிரிகளை குறைசியிலிருந்து இங்க வந்துட்டாங்க, நாங்க வந்து இந்த உன்னுடைய படையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உங்க படையில அப்படின்னு சொல்லி கேட்கறேன் சொல்ல மாட்டேங்கிறான். சரி, அவனே தொந்தரவு செய்யறீங்க, வந்தான் பார்த்தான் போயிட்டு விட்டுருங்க அப்படின்னா விட்டுட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லதாலத்தில் அந்த எதிரியும் கூட ஒண்ணு சொல்லல, அந்த இடத்துல உளவாளியும் கூட ஒண்ணு சொல்ல. உலகத்தினுடைய நியதி இப்படி ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவனை உடனே சிறையில் அடைச்சு அவன்கிட்டிருந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் திறந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் சொல்லல விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு வேலை செய்யறாங்க. முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, அந்த மனிதன்கிட்ட கேட்டாங்க, சரி நீங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் என்ன பண்றீங்க? நாங்கள் ஒட்டகம் தினந்தோறும் ஒட்டகம் அறுக்கிறாங்க சாப்பிடுறோம், ஒட்டகம் அறுத்து ஒட்டகம் சரி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கிறோம். சரி, அதால விட்டுருங்க அப்படின்னாங்க, போயிட்டா இருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிரிகள்ல 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் சாப்பிடறதுக்கு அறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகம் வந்து 100 பேர் சாப்பாட்டுக்கு கணக்கு. அந்த காலத்துல அரபு நாட்டில் ஒரு ஒட்டகத்தை அறுத்தா 100 பேர் சாப்பிடலாம். அப்ப 10 ஒட்டகம் அறுக்கப்படுதுன்னு சொன்னா 1000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சாப்பாட்டை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம்ல எத்தனை கிளாஸ் டீ கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்கறது கணக்கு கேட்டா இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு தெரிஞ்சு சொன்னாங்க. சரி, இப்ப அந்த 1000 பேர் இருக்காங்களா அவங்க இல்ல, 1000 பேருக்கு 700 ஒட்டகம் இருந்துச்சு. 1000 பேருக்கு 700 ஒட்டகம், இவங்க 300 பேருக்கு 70 ஒட்டகம்.
அதே மாதிரி 100 குதிரைகள், அவங்க போர் கவசம், 600 போர் கவசம் உடையவர்களாக 600 பேர் இருந்தாங்க. 1000 பேர்ல 600 பேர் போர் கவசம் உடையவர்கள், அதாவது உருக்கு சட்டை அப்படின்னு சொல்லப்படும், உருக்கினால் செய்யப்பட்ட போர். அது அம்பு எய்தா ஈட்டியால குத்தலாம். இப்ப எப்படி வந்து இந்த குண்டு துளைக்காத உடைகளை போட்டுக்கிறாங்களோ, இடம் இது பண்றாங்களோ, கார் வருது, அது மாதிரி ஈட்டியால அம்பால தாக்கினா கூட அது அந்த மனிதர் தாக்கப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கவசம், அதுக்கு அது மாதிரி 600 பேர் கவசம் உடையவர்களாக இருந்தார்கள். என்ன அது அல்லாம இவர்களுடைய போர் உணர்வை தூண்டி விடுவதற்காக வேண்டி பாட்டு பாடக்கூடிய பல பெண்கள் இருந்தார்கள். அதுல இப்படி பலவிதமான வசதிகளோடு அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அல்லாஹால இவர்கள் எப்படி அந்த குறைஷர்கள் எப்படி போயிருக்காங்க கேட்டா, ஒரு ஆர்ப்பாட்டமான நிலை, எப்படியாவது நாம் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுகிறோம் என்பதாக எண்ணத்திலே இந்த முஸ்லிம்களை அழித்து நாம நாசமாக்கி விட்டு வந்து விடுவோம் என்று பெருமை அடித்துக் கொண்டு அவர்கள் போனார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றான், முஸ்லிம்களை பார்த்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சில மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் அவர்கள் புறப்பட்டார்கள், பெருமையடித்தவர்களாகவும் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய நிலைமையிலும் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டார்களே, அந்த மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம், அந்த காபிர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம். பெருமை அடிச்சு அல்லாஹ்வுடைய வழியை விட்டு மக்களை தடுத்து மனிதர்களுக்கு பெருமை தங்களுடைய பெருமையையும் புகழையும் காட்டுவதற்காக வேண்டி புறப்பட்டவர்கள் அவர்களை போன்று ஆக வேண்டாம்.
இந்த மக்காவாசிகளில முக்கியமான எல்லா தலைவர்களும் அந்த போரில் கலந்து கொண்டிருந்தார்கள். அபு ஜஹல், உத்பா, உமையா, ஷைபா, உமையத்து பின் கலப் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், மக்காவில் பெரும் தலைவர்கள் என்பதாக கொண்டாடப்படக்கூடியவர்கள். அந்த நகரிலே மக்காவிலே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி இவர்கள் தான் அதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துடையவர்கள், அந்த தலைவர்களிலேயே உன்னதமான தலைவனாக அபூஜஹல் கருதப்பட்டான். அந்த தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. இது தலைவர்களிலே ஒருவராக, முக்கியமான மனிதர்களே ஒருவராக கருதப்பட்ட மனிதர்களில் ஒருவர், மனிதர்களில் ஒருவர் அபூ லஹப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை. ஆனா அபூ லஹபுக்கு ஒரு விதமான நோய் ஏற்பட்டிருந்த காரணத்தால் இந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. ஆனா அதற்கு பதிலாக, தனக்கு பதிலாக யாராவது ஒருத்தரை நான் போருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ஆசிபுன ஹிஷாம் என்ற ஒரு மனிதரை 4000 திருகம் அந்த மனிதனுக்கு கூலி பேசி அந்த மனிதனை அபூ லஹப் தனக்கு பகரமாக போருக்கு அனுப்பி வைத்திருந்தான். தனக்கு பகரமாக 4000 திருகம் பேசப்பட்டு ஆம் இப்னு ஹிஷாம் என்ற அந்த ஹாசிம் ஹிஷாம் என்ற அந்த மனிதர் போரில் கலந்து கொண்டான். இப்ப குரைஷியர்கள் மக்காவாசிகள் ரொம்ப வசதியான இடத்திலே தங்கிக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் மேட்டுப் பகுதியான இடத்திலே தங்கியிருந்தார்கள். தண்ணீரும் அவர்களிடத்திலே உபயோகிப்பதற்கு மிக குறைவாகவே இருந்தது. அந்த மலைப்பகுதியிலே அங்கே தண்ணீர் கிடைப்பதும் கஷ்டம், தண்ணீர் கிடையாது. இவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே தண்ணீர் இருக்கக்கூடிய இடமாக இருந்தது, இவர்களிடத்திலும் தண்ணீர் அதிகமாக இருந்தது. எல்லா வசதிகளோடும் இந்த குஃபார்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேரத்தில் அவர்களிடத்தில் போர் ஆயுதங்களும் கிடையாது, சரியான உணவும் கிடையாது, தங்கக்கூடிய இடமும் வசதியாக இல்லை. அவர்களும் ரொம்ப உடல் பலவீனமானவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான அவர்களுக்கு பாதகமான பல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட ஈமான் நிரப்பமாக இருந்த காரணத்தால் அவர்கள் மிக தைரியத்தோடு அங்கே வீற்றிருந்தார்கள். அல்லாஹாலா அந்த போர் நேரத்திலே, அதாவது மறுநாள் போர் நடக்கப் போகின்றது, முதல் நாள் அன்றைய இரவிலே அவர்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹாலா கொடுத்தான். அந்த தூக்கத்தின் காரணமாக இந்த போருடைய கவலையெல்லாம் மறந்து அவர்கள் நன்றாக தூங்கினார்கள். உஹது போர்ல பின்னால வரும், அது அடுத்த நாள் நாளைக்கு சொல்லுவோம். அது உஹது போர்ல போர்க்களத்திலேயே தூங்கினாங்க. இது போர் நடக்கிறதுக்கு முதல் நாள் தூக்கம் ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுங்க, இது யுஹஷீக்கும் நுவாஸ் அமனத்தம் மின்கும், உங்களுக்கு ஒரு சிறு தூக்கம் உங்களுக்கு உங்களை பிடித்த நேரத்திலே அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் வந்துள்ள பாதுகாப்பாக உங்களுக்கு ஏற்பட்டது. நீங்க பயந்து பீதியோடு அந்த நேரத்தை கழிக்காம உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிலையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தினார் அந்த இரவில். தூக்கம் மட்டுமல்ல, வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ்ஸமா இமான், வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரையும் அல்லாஹத்தால இறக்கி வைத்தான். லியுதஹ்ஹிரக்கும் பிஹி, உங்களை அந்த தண்ணீரின் மூலமாக பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. அதாவது குளிப்பவர்கள் குளித்துக் கொள்வது, தேவைப்பட்டவர்கள் குடிப்பவர்கள் குடிப்பது. இவர்களுக்கு இந்த சஹாபாக்கள் சில பேருக்கு ஷைத்தான் சில ஊசாட்டங்களை போட்டிருந்தான். இந்த மாதிரி எதிரிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதுக்கிடையில வந்து நீங்க மாட்டிக்கிட்டு சாக போறீங்க, எல்லாரும் நீங்க இந்த போரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லி நாம் இந்த போர்ல கலந்து கொண்டதே தப்பு என்பதாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சைத்தான் உண்டாக்குறான். இங்க தண்ணியும் கிடையாது, நம்ம குளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் குளிக்கவும் முடியாது, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, ஒரு மணற்பாங்கான இடமும் இல்லை, இது ஸ்திரமாக நின்று போரிடுவதற்குள்ள வசதியான இடமும் கிடையாது என்றெல்லாம் இப்படி பலவிதமான ஊசாட்டங்களை அந்த ஷைத்தான் போட்டான். அல்லாஹால அந்த ஒரு மழையை பெய்ய வைத்ததின் காரணமாக இந்த ஷைத்தானுடைய எல்லா ஊசாட்டங்களும் தகர்க்கப்பட்டு விட்டன. அதை அல்லாஹால சொல்லுகின்றான், நீ தஹீரக்கும் பிஹி, அந்த மழை பெய்ததின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், ஷைத்தானுடைய அசுத்தமான அந்த நினைவுகளை உங்களை விட்டும் அவன் போக்கு வைப்பதற்காக வேண்டியும் வானத்திலிருந்து மழையை அல்லாஹால பெய்ய வைத்தான். இன்னும் வலி எறும்புத்தாலா குலோபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை ஒரு கட்டுக்கோப்பாக ஆக்குவதற்காக வேண்டியும், சம்பி தம்பி இல்லாக்குண்டாம், உங்களுடைய கால்களை பாதங்களை ஸ்தரமாக அதிலே ஆக்குவதற்காக வேண்டியும் மழையை பெய்ய வைத்தான். அந்த மழை பெய்த உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே தங்களுக்கு தேவையான தண்ணீர் அனைத்தையும் தோல் பைகளிலே நிரப்பி பிடித்து வைத்துக் கொண்டார்கள். மழை பெய்ததின் காரணமாக அவர்களுக்கு ஒரு உடலுக்கும் அவர்கள் போரிடுவதற்கும் உள்ள ஒரு வசதியான நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏன்னா இவங்க மேட்டுப் பகுதியில் தங்கியிருந்ததுனால, மலைப்பகுதியில் தங்கியிருந்ததுனால தண்ணீர் எல்லாம் விழுந்து இவர்களுக்கு தேவையான தண்ணீரை மட்டும் பிடித்துக் கொண்டார். மீது தண்ணி எல்லாம் ஓடி வந்து கீழே பள்ளத்தாக்கு வந்துடுச்சு. அந்த பள்ளத்தாக்கு தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க இந்த எதிரிகள். இவர்கள் எதிரிகள் தங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது மணல் பாங்கான இடம், மணல் மண் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். இந்த மழை அதிகமாக பெய்த உடனே அந்த மணல் பாங்கான இடம் எல்லாம் சேறு சகதியா போயிடுச்சு. அவங்களுடைய குதிரைகள், ஒட்டகங்கள், இந்த மனிதர்கள் எல்லாம் நடந்து எல்லாத்தையுமே சேராய் போயிடுச்சு. அவர்களுடைய கால்களை தாங்க பூமியில பதிச்சு நிக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட இல்லை அவங்களுக்கு. எப்படி எதை நினைத்து அவர்கள் அந்த சமவெளியில தங்கியிருந்தார்களோ அதுக்கு நேர் மாறான நிலை. சஹாபாக்கள் எவ்வளவு காலையோடு தங்கியிருந்தார்கள் அதற்கு நேர்மாறான நிலையில் அல்லாஹால அந்த இடத்தை அமைத்து வைத்து விட்டு அவர்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்கினார். அதை அல்லாஹால குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அல்லாஹால துவா கேட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹால வாக்களித்து இன்னல்லாஹ் வாஅதக்கும், அல்லாஹால உங்களுக்கு வாக்களித்து விட்டான் என்று சொல்லுகின்றார். அப்படி இருந்தாலும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அல்லாஹால செஞ்சு கேட்கின்றார்கள், செஞ்சு கேட்கின்றார்கள். ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூடாரம் தயார் செய்யப்பட்டது. அந்த கூடாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அந்த கூடாரத்திற்கு காப்பாளராக, வாயிற் காப்பாளராக அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்று நிற்கின்றார்கள். கடுமையான எதிரியுடைய சூழ்நிலை அது. சஹாபாக்கள் பலரும் கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கிய நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். சரி, ராத்திரி ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வரலாம் என்பதாக சொல்லி நான் அங்கே சென்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், அந்த கூடாரத்துக்கு அருகிலே சென்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருந்து கொண்டு யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்து அவரிடத்தில் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம், என்னுடைய சஹாபாக்கள், உன்னுடைய உம்மத்துக்கு, உன்னுடைய அடியார்களிலே இந்த சிறிய கூட்டத்தினர்,
இன்று இவர்களை நீ தோல்வியுறச் செய்துவிட்டால் இனிமேல் இஸ்லாம் என்பதே இருக்க முடியாது. உன்னை வணங்குவதற்கும் ஆள் இருக்கார், ஆள் இருக்க மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு எப்படியாவது நீ வெற்றியை கொடு என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலாவிடம் செஞ்சு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அழுது கொண்டிருக்கின்றார்கள். சஜிதாவில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிபுல் அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா வாக்களித்திருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கெஞ்சுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ அந்த போரிலே வெற்றியை தந்தது என்பது கருத்தாகும். அதான் அந்த காலத்திலே போர் முறை அப்படின்னு கேட்டா, இப்ப எப்படி நம்ம தொழுகையில நிற்கிறோமோ அதே போன்று அணிவகுத்து நிற்பார்கள், வரிசையாக சப்பல அணிவகுத்து நிற்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்துல ஒரு வாசகத்தை இப்படி பார்த்தாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை படிச்சுட்டு வரும்போது ஒரு வாசகம் இப்படி இருக்கின்றது. யார் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் அல்லாஹ் பின்னால கடைசி காலத்துல ஒரு உம்மத்தினர் வருவார்களாம், தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, அவர்கள் போரிலே நிற்பதை போன்று தொழுகையிலே நிற்பார்களாம், தொழுகையிலே நிற்பதை போன்று அணிவகுத்து போரிலே நிற்பார்களாம், அந்த உம்மத்தினராக என்னுடைய உம்மத்தை ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினர் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டான் என்று அந்த தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது சூரத்து ஸஃப் என்ற அந்த ஆயத்தில் அந்த சூராவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சஃப்பன் கண்ணஹும் புன்யானும் மர்சூஸ், கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை போன்று செங்கற்களை வரிசையாக வைத்து அடுக்காக வைத்து நேராக கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை போன்று நின்று சப்புகளாக அணி அணியாக நின்று அவர்கள் போர் செய்வார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சஃபன் கண்ணஹும் புன்யானும் மர்சூஸ், கட்டப்பட்ட கட்டடத்தை போன்று வரிசையாக நிற்பாங்க, ஒரே நேரம் நிற்பாங்க. சொல்லலாம் கையில வந்து ஒரு அம்பு வச்சிருந்தாங்க, எல்லாம் வரிசையா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கோடு போட்டுக்கிட்டே வந்தாங்க. காலை பார்த்து கால அந்த கோடு நேரம் நிக்கணும், கோடு கால தப்பு நிக்கிறது எப்படி நிக்கணும் பலருக்கும் தெரியும், சொல்லப்பட்டிருக்கு. தப்புல இப்ப தொழுகைக்கு நிக்கிறம விரல கால் விரல பார்த்து நிக்க கூடாது, குதிங்கால பார்த்து நிக்கணும். குதிங்கால் பூரா பின்னால உள்ளவங்களுக்கு, ஏன்னா கால் சிலருக்கு பெருசா இருக்கும் சிலருக்கு சின்னதா இருக்கும், அதனால தப்பு சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குதிங்கால் சரியா இருந்தா தான் தப்பு நேரா இருக்கணும் அர்த்தம். விரல் இருந்து விரல் நேரா வச்சோம்னு சொன்னா ஒருவருடைய குதிங்கால் பின்னால இருக்கும், ஒருத்தருக்கு முன்னால இருக்கும், அப்புறம் தப்பு நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா நிற்கும் போது பாத்தீங்கன்னா கோணலா தெரியும். தப்பு நேரா இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொருவருடைய குதிங்காலும் நேராக இருக்க வேண்டும், பின்கால்கள் நேராக இருக்க வேண்டும். அதனாலதான் பாயை போட்டு அந்த பாய்க்கு ஓரத்தில் நில்லுங்க, கோட்டை போட்டு கோரத்துக்கு கோட்டில் ஓரத்தில் அந்த குதிங்கால வச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லப்படும். இதே போல தப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில உள்ள அந்த அம்பால கோடு போட்டு அப்படியே வரிசையா நிக்க வச்சுட்டு வர்றாங்க. கோடு போட்டுக்கிட்டே போகும்போது யாராவது குதிங்கால இந்த பக்கம் தள்ளி இருந்துச்சுன்னா அடிபடுமா இல்லையா, அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டே வரும், கோடு போட்டு இது பண்ணும், கையில அம்ப வச்சு சரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அப்போ ஒரு ஆளு, ஒரு சஹாபி ஒருத்தர் தப்பு விட்டு கொஞ்சம் முன்னால தள்ளி நிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்புல, அவர் பேரு சவாது, சவாது நீ நேரா நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பால அப்படி லேச அவருடைய வயிற்றுல குத்துனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல அப்படி குத்தி தள்ளி நில்லு சரியா நில்லு அப்படின்னாங்க. அவர் உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ் கத் அவுஜாத்னி அவுஜாத்னி, எனக்கு கொஞ்சம் வலியை ஏற்படுத்தி விட்டீர்கள், கஷ்டம் கொடுத்துட்டீங்க, நீங்க அம்பால குத்தினா எனக்கு வலிக்குது அப்படின்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தங்களுடைய ஜிம்பாவை தூக்கி காட்டி வயிற்றை காட்டி, நான் குத்தினதுக்கு பதிலாக என்ன குத்திரு நீ அப்படின்னு சொன்னாங்க.